الحمد لله الذي أنعم علينا بنعمة الإسلام وهدانا بنعمة الإيمان وفضل ديننا على سائر الأديان، والصلاة والسلام على محمد النبي العدنان وعلى آله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون، صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام أحب الدين إلى الله الحنيفية السمحة، ألقه البخاري رحمه الله في صحيحه أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்துமே உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்துக்கு நேர் வழி காட்டுவதற்காக வேண்டி வந்துவிட்ட என் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் சதா தாபியன்கள் கியாமத்து நாள் வரைக்கும் அன்னார்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இறை இல்லமாம் அல்லாஹின் மாளிகையிலே அசிசாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வமனவாலுஹு இந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறான். அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படி, எந்த விடயங்களை வேணாம் விட்டுவிடுங்கள் இது உங்களுக்கு ஆகாது என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அந்த விடயங்கள் நம்முடைய புத்திக்கு படாட்டியும் சரி முற்று முழுதாக கலந்து கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வமனவாலுஹு நமக்கு பரிசுத்தமான முபாரக்கான மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த பரிசுத்தமான முபாரக்கான மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை கண்ணியமானவர்களாக கௌரவமானவர்களாக சிறப்பானவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே எத்தனை மதங்கள் இருந்தாலும் சரி, உலகத்திலே எத்தனை சிந்தனைகள் இருந்தாலும் சரி, உலகத்திலே எத்தனை கோட்பாடுகள் இருந்தாலும் சரி, அத்தனை கோட்பாடுகளும் நிராகரிக்கப்பட்டது என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம், நாம் இருக்கக்கூடிய தீன் இருக்கின்றதல்லவா? இதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் பூமிக்கு மேலால் இருக்கும் என்று சொன்னால் அது நாம் ஏற்றிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உலகத்திலே அதிகமானவர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் அல்லது மதம் அல்லது சிந்தனை இது நம்முடைய பார்வையிலே சிறப்பாக தெரிந்தாலும் கூட, அதிகமானவர்கள் அந்த மார்க்கத்தை அந்த மதத்தை அந்த சிந்தனையை பின்பற்றினாலும் கூட அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்பட்டது. தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இருந்து கொண்டது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தெளிவுபடுத்தின ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் தன்னுடைய தாலீகாத்திலே பதிவு செய்திருக்கின்றார். அஹப்பு தீன் இலல்லாஹ் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வினால் மிக விருப்பத்துக்குரிய ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் நேரான இலகுவான லேசான இந்த தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பற்றி தெளிவுபடுத்தினார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்கள், உலகத்துக்கு மேலால் எத்தனை மதங்கள் இருந்தாலும் எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும் எத்தனை சிந்தனைகள் இருந்தாலும் அந்த அத்துணை சிந்தனைகளும் மனிதனுடைய சிந்தனையால் உருவாக்கப்பட்டது. ஆனால் நாம் ஏற்றிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் இருக்கின்றதல்லவா, இதிலே மனித சிந்தனைக்கு இடம் கிடையாது. படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய சிந்தனையால் உருவாக்கியதுதான் இந்த தீனுல் இஸ்லாம். பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய ஒரு ஹக்கான மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது நானும் நீங்களும் ஏற்றிருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தனை ரசூல்மார்களும் அத்தனை நபிமார்களும் அத்தனை தீர்க்கதரிசிகளும் பின்பற்றிய மார்க்கம் தான் நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை நபிமார்களும் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள், ரசூல்மார்களும் இஸ்லாம் மார்க்கத்தை தான் போதித்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் ஒரு முஸ்லிமாக, நான் ஒரு ஈமான்தாரியாக, நான் ஒரு இஸ்லாமியனாக தன்னை அறிமுகப்படுத்துவதை கொண்டு நபிமார்கள் கண்ணியத்தை அடைந்தார்கள். நான் ஒரு முஸ்லிம் என்று தன்னுடைய கூட்டத்திடத்தில் கண்ணியமாக சந்தோஷமாக வெளிப்படுத்தினார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் ஹஜ்ரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகின்றது, வ உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன். சுப்ஹானல்லாஹ். நூஹ் அலைஹி ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு ஏவப்பட்டது அன் அகூன மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் நின்றும் ஒருவனாக நீ ஆகிவிட வேண்டும் என்பதாக எனக்கு ஏவப்பட்டது என்பதாக தன்னுடைய கூட்டத்தார்களிடத்தில், நான் ஒரு முஸ்லிம், நான் இஸ்லாத்தை கொண்டு சந்தோஷப்படுகிறேன், இது எனக்கு கிடைத்த ஆக பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகின்றது, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களுடைய இறைச்சவனாகிய அல்லாஹ்வை கொண்டு நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், அவனுக்கு முழுமையாக வழிபடக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு முஸ்லிமாக தன்னுடைய கூட்டத்தார்களிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்தினார்கள். இஸ்லாத்தை கொண்டு கண்ணியத்தை அடைந்தார் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் காபாவை புனர் நிர்மாணம் செய்ததன் பின்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார், துஆ கேட்கின்றார், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமீன் லக, சுப்ஹானல்லாஹ். நபிமார்கள் துஆ கேட்கின்றார், யா அல்லாஹ், உனக்கு முழுமையாக வழிபடக்கூடிய முஸ்லிமாக மோமினாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக என்பதாக தன்னுடைய இஸ்லாத்துக்காக வேண்டி, தன்னுடைய வழிபாட்டுக்காக வேண்டி நபிமார்கள் கூட துஆ செய்திருக்கின்றார். உம்மத்துக்கு மத்தியிலே தன்னை ஒரு முஸ்லீமாக அறிமுகப்படுத்தினார். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பவம் குர்ஆனிலே இருக்கின்றது. யா கௌம் இன் குன்தும் பில்லாஹி ஃபஅலைஹி தவக்கலு இன் குன்தும் முஸ்லிமீன். சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஓ என்னுடைய கூட்டத்தார்களே, என்னுடைய கௌம்களே, இன் குன்தும் பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், இன் குன்தும் முஸ்லிமீன் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால், படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வின் மீது மாத்திரம் பொறுப்பு சாட்டுங்கள் என்பதாக சொல்லி தன்னுடைய கூட்டத்தார்கள் இஸ்லாத்தின் மீதுதான் இருந்தார்கள் என்பதை மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சஹாபாக்கள் நபி அவர்களுடைய தோழர், நபி அவர்களுடைய தோழருக்கு சஹாபாக்கள் என்று சொல்லுவோம், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தோழருக்கு ஹவாரியர்கள் என்று சொல்லுவோம். குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய தோழர்கள் சொன்னார்கள், ஆமன்னா பில்லாஹ் வஷ்ஹத் பி அன்னா முஸ்லிமூன், நாம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோம், ஈசாவே அலைஹி ஸலாத்து வஸலாம் நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள், பி அன்னா முஸ்லிமூன், நிச்சயமாக நாம் உண்மையான முஸ்லிம்களாக மாறிவிட்டோம் என்பதாக ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு நபிமார்களுடைய கூட்டத்தார்களும் தன்னை முஸ்லிமாக அறிமுகப்படுத்துவதை கொண்டு கண்ணியத்தை அடைந்தார்கள், கௌரவம் அடைந்தார்கள். மேலானவர்களே, அத்தனை நபிமார்களும் அத்தனை ரசூல்மார்களும் பின்பற்றிய மார்க்கத்தை தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸ ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றார். அர்ரிசாலத்துல் காதிமத்துல் மர்தியா, அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட இறுதி தூதுத்துவமும் இந்த தீனுல் இஸ்லாமாகத்தான் இருந்தது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கியிருக்கிறார். اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا இன்றைய தினம் நான் என்னுடைய நியமத்தை பூர்த்தி செய்து விட்டேன், நான் உங்களுடைய தீனை பூர்த்தி செய்து விட்டேன். ورضيت لكم الاسلام دينا நீங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுக்கு தீனாக நான் பொருந்தி கொள்ள விட்டேன் என்பதாக அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம் தான் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன், ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் முஸ்லீமாக இருப்பதை கொண்டு கண்ணியத்தை அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள், இஸ்லாத்தை ஒரு பொக்கிஷமாக அவர்கள் விளங்கினார்கள், அதற்கு முழுமையாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறினார்கள். நான் சிந்திக்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை கொண்டு நான் எந்த அளவுக்கு கண்ணியத்தை அடைந்திருக்கின்றேன். நேரான மார்க்கம், இலகுவான மார்க்கம், அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மார்க்கம், இறை சிந்தனையால் அமைக்கப்பட்ட மார்க்கம். அத்தனை நபிமார்களும் அத்தனை ரசூல்மார்களும் பின்பற்றிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நான் இந்த இஸ்லாத்தை கொண்டு எந்த அளவுக்கு கண்ணியத்தை அடைகிறேன் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்று நம்முடைய சமுதாயத்தில் கூட பலரும் தன்னை ஒரு முஸ்லீமாக மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துவதற்கு பயப்படக்கூடிய, வெட்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அனைவரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர். அந்த சந்தர்ப்பங்கள் அது நமக்கும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் உலகத்தினுடைய பொருட்களை வைத்து கிடையாது, உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழுவதுதான் முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம். இதனைத்தான் குர்ஆன் சொல்லுகின்றது, ஹதீஸ்களும் சொல்லுகின்றது. நான் கண்ணியப்பட வேண்டும், நான் சந்தோஷப்பட வேண்டும், நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக வேண்டும். எதற்காக வேண்டும் தெரியுமா? நான் ஒரு முஸ்லீமாக இருப்பதை நினைத்து. சுப்ஹானல்லாஹ், பெரும் பாக்கியம். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்று நாம் எதிலே கண்ணியத்தை தேடுகின்றோம்? காசு பணத்திலே கண்ணியத்தை தேடுகிறோம், பட்ட பதவியிலே கண்ணியத்தை தேடுகிறோம், ஆட்சி அதிகாரத்திலே கண்ணியத்தை தேடுகிறோம், தோட்ட தொடர்களிலே கண்ணியத்தை தேடுகிறோம், பட பலத்திலே ஆயுத பலத்திலே கண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தான் கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் நம்முடைய கண்ணியத்தை, நான் ஒரு முஸ்லீமாக உண்மையான முஃமினாக வாழுவதில் தான் எனக்கு கண்ணியம், முஸ்லீம்களுக்கு கண்ணியம். குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, வலில்லாஹில் இஸ்ஸது வலிரசூலிஹி வலில் முஃமினீன். உண்மையான கண்ணியம் யாருக்கு? குர்ஆன் சொல்லுகின்றது. உலகத்திலே கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு சிஃபத். அவன் விரும்புவர்களை கண்ணியப்படுத்துகின்றான், விரும்புவர்களை இழிவானவர்களாக ஆக்குறான். அதனை பற்றி யாருக்கும் கேட்க முடியாது. கண்ணியத்தை கொடுப்பவரும் அவன், இழிவுபடுத்துவதும் அவன் தான். அந்த கண்ணியத்துக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்திலேயும் மறுமையிலேயும் உண்மையான கண்ணியம் என்று சொன்னால் அது முதலாவது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதற்கு பின்னால் கண்ணியம் என்றது இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொந்தமானது. அதற்கு பின்னால் இன்னொரு கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறார், உண்மையான கண்ணியப்பட வேண்டிய கூட்டம், உண்மையாக சந்தோஷப்பட வேண்டிய கூட்டம், வலில் முக்மினீன், யார் ஈமானை ஏற்றவர்களாக இருக்கின்றார்களோ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பின்னால் இவர்களுக்கு தான் கண்ணியம் சொந்தம் என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைந்திருக்கிறோம் நான் ஒரு முஸ்லீமாக இருப்பதை கொண்டு, எந்த அளவுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நான் இந்த நியமத்தை வைத்து கண்ணியத்தை அடைந்திருக்கிறேன் என்பதாக நான் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, குர்ஆன், ஹதீஸ்கள், சரித்திரங்கள் எப்படி கண்ணியம் அடைந்தார்கள் இஸ்லாத்தை கொண்டு என்று அழகான முறையிலே சொல்லி காட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம்,
ஃபிரௌனுடைய அந்த ஆட்சி காலத்திலே ஃபிரௌனுக்கு கீழால் அடிமைகளாக இருந்தவர்கள் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம். மண்ணு செல்வாவை இறக்கி கொடுத்தார். குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, அடிமைகளாக இருந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். எப்படி கண்ணியம் தெரியுமா? உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத கண்ணியம். அல்லாஹ்வுடைய அற்புதங்களை வெளிப்படுத்தினான் சுபஹானல்லாஹ். இந்த கண்ணியத்தை கொடுத்தது வெறுமனே அவர்களுடைய இஸ்லாத்தை வைத்து, அவர்கள் முஸ்லிம்களாக இருந்ததை வைத்து. சுபஹானல்லாஹ். சூரத்துல் கஹ்ஃப் ஜும்மாவுடைய நாளையிலே ஓதி வருவது சுன்னத். இதுவரைக்கும் குர்ஆன் இருக்குமோ உலகத்திலே, அது வரைக்கும் சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய அந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவம் பாதுகாக்கப்பட்டதாகத்தான் இருக்கு. ஏழு வாலிபர்களுடைய பலத்தினால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானா, அல்லது அவர்களுடைய படிப்பினால் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினானா? குர்ஆன் சொல்லுகின்றது, இஸ்லாத்தை ஏற்றார்கள், இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாக வாழுவதற்கு இடம் கொடுக்காத நேரத்திலே ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப்க்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தது அவர்களுடைய இஸ்லாத்தை கொண்டு. சுபஹானல்லாஹ். வாழுவதற்கு வழி தெரியாமல் வழிக்கேட்டில் மூழ்கியிருந்த, நினைத்ததெல்லாம் செஞ்சு கொண்டிருந்த, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அய்யாமுல் ஜாஹிலியா காலத்து மக்களை மனித புனிதர்களாக ஆக்கி ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்ற அந்தஸ்துக்கு அந்த வழிக்கேட்டில் இருந்த மனிதர்கள் எதனை கொண்டு அடைந்தார்கள்? அந்த கண்ணியத்தை, ஆட்சியை கொண்டா, அதிகாரத்தை கொண்டா, காசு பணத்தை கொண்டா? இல்லை, மேலானவர்களே இஸ்லாத்தை ஏற்றார்கள், உண்மையான முஸ்லிமாக மாறினார்கள், இஸ்லாத்தை பொக்கிஷமாக அடைந்து கொண்டார்கள், அதற்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களை ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்பதாக ஆக்கிவிட்டார். சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு பாரிஸ் நாட்டை சேர்ந்தவர், ஈரான் நாட்டை சேர்ந்தவர், ஒரு யகூதிக்கு அடிமையாக இருந்தவர், ஒரு யகூதிக்கு அடிமையாக இருந்தவர். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்மானு மின்னா அலபை, சல்மான் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றியது இஸ்லாம், கண்ணியத்தை கொடுத்தது இஸ்லாம். ஹபஷாவை சேர்ந்த, எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு நீக்ரோ அடிமையாக இருந்த, சிலை வணக்கம் புரியக்கூடியவர்களுக்கு அடிமையாக இருந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அஸ்ஸின் கமா அஸ்ஸன்த ஃபித் துன்யா, எப்படி உலகத்திலே அதான் சொன்னாயோ அதே போன்று இங்கும் அதான் சொல்வாயாக என்பதாக கட்டளை இடப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். எதனை கொண்டு? ஏழு வருடங்களாக இஸ்லாத்தை அளிக்க வேண்டும் என்ற இரவு பகலாக திட்டம் தீட்டிய அபு சுஃப்யான் இப்னு ஹர்ப் கண்ணியத்தை கொடுத்தான் அல்லாஹ். எதனை கொண்டு? இஸ்லாத்தை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு உஹுதுடைய போரிலே முஸ்லிம்களுக்கு எதிராக கொடிபிடித்தவர், தலைவராக இருந்தவர், அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான், இஸ்லாத்தை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். மேலானவர்களே, இஸ்லாம் தான், இஸ்லாமத்தில் இருப்பதுதான் எனக்கு கண்ணியம் என்று ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும், இஸ்லாத்தை பாக்கியமாக கருத வேண்டும். ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய கவர்னர்மார்களை ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கின்றார். ஷுரஹ் பின் இப்னு ஹஸனா கைப்பற்றுவதற்காக வேண்டி சென்றார். ஆனால் அங்கிருக்கக்கூடிய பாதிரிமார்கள் அந்த சாவியை கொடுக்க மறுத்தார். அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள், அவர்களிடத்திலையும் கொடுக்க மறுத்தார். அபு உபைதத் இப்னு ஜர்ரா அமீனு ஹாதிஹில் உம்மா இவர்களையும் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அந்த பாதிரிமார்கள் யஹூதிகள் அந்த சாவியை அவர்களிடத்திலே கொடுக்க மறுத்தார்கள். சொன்னார்கள், தௌராத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் உங்களிடத்திலே கிடையாது, யாரிடத்தில் இருக்கின்றதோ அவரிடத்தில் தான் நாம் சாவியை ஒப்படைப்போம் என்பதாக சொல்லிவிட்டார்கள். இந்த கவர்னர்மார்கள் அமீருல் முஃமினீன் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார். சுபஹானல்லாஹ். அமீருல் முஃமினீன், நீங்களே வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து போங்க. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையுடன் மதீனாவில் இருந்து பயணத்தை மேற்கொள்கிறார். எப்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை வந்தடைந்தார்களோ ஹஜரத் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அவர்கள் பேசி சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் ஒரு கூட்டத்திடத்திலே செல்கின்றீர்கள், அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? கண்ணியத்தை விரும்பக்கூடிய, அலங்காரத்தை விரும்பக்கூடிய, பதவிகளை விரும்பக்கூடிய ஒரு கூட்டத்திடத்திலே செல்லுகின்றீர்கள். எனவே நீங்கள் மதீனாவில் இருந்து பிரயாணம் எடுத்து வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய இந்த அழுக்குப்படி இந்த ஆடையை மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்குமே என்றார்கள். உங்களுடைய கால் உடையை மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்குமே என்றார்கள். அடிமை வாகனத்தில் மேலாலும் அமீருல் முஃமினீன் குதிரையின் அந்த வாகனத்தின் கடிவாளத்தை பிடித்தவர்களாக வந்த நிலையை பார்த்து அபு உபைதா ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மேலிருந்து கொண்டு அடிமையே குதிரையின் கடிவாளத்தை பிடிக்க சொன்னால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதே வார்த்தையை நீங்கள் அல்லாத ஒருவர் சொல்லியிருந்தால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய வால் தான் பேசியிருக்கும். விளங்கப்படுத்தினார்கள், குன்னா அஸில்லா. அபு உபைதாவே, எங்களுடைய ஆரம்ப நிலையை நீங்கள் அறியவில்லையா? இழிவானவர்களாக இருந்தோம், வாழ வழி தெரியாமல் இருந்தோம், வழிக்கேட்டில் மூழ்கி இருந்தோம், உயிருடன் பிள்ளைகளை புதைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினார். கண்ணியத்தை தேடுவோமா? இஸ்லாம் தான் நமக்கு கண்ணியம். இது அல்லாத ஒன்றில் நாம் கண்ணியத்தை தேடுவதை கொண்டு அல்லாஹ் நம்மை இழிவானவர்களாக மாற்றி விடுவான் என்பதை சொன்னார்கள். மேலான அதே ஆடையுடன் உலமாக்கள் எழுதுகின்றார்கள், 17 ஒட்டுக்கள் அல்லது 14 ஒட்டுக்கள் அதிலே போடப்பட்டிருந்தது. அதே அழுக்கு படிந்த ஆடையுடன் சென்றார்கள், அதே அழுக்கு படிந்த அந்த குப்பை காலுறையுடன் சென்றார்கள். அடிமை மேலாலும் அமீருல் முஃமினீன் குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு சென்றார்கள். இவர்களை பார்த்ததுமே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பாதிரிமார்கள் அந்த சாவியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பௌராத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்களும் உங்களிடத்திலே இருக்கின்றது. அதில் ஆக அந்தத்தில் உள்ளதுதான் அமீருல் முஃமினீன் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வருவது. சுபஹானல்லாஹ். சஹாபாக்கள் இஸ்லாத்தை கண்ணியமாக விளங்கினார்கள். என்னுடைய கண்ணியம் இஸ்லாத்தில் தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இஸ்லாத்தை கொண்டு கண்ணியத்தை தேடினார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே சொல்கிறான், நேரான மார்க்கம் இஸ்லாம், அதன் பக்கம் உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்வாயா? இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை பின்பற்றிய நிலைமையிலே ஒரு மனிதன் மரணிப்பான் என்று சொன்னால் பலையுப் பலமின், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாளை ஆசிரத்திலே ஓகுவ மினல் ஹாசிரீன், அவர்கள் கைதேதத்துக்குள்ளாகினவர்களாகத்தான் அல்லாவிடத்திலே வருவார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களை சகோதரர், அல்லாஹ் நமக்கு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்திருக்கிறார். நம்முடைய கண்ணியம், நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஃமின், இஸ்லாம் என்றதுதான் எனக்கு கண்ணியம். சஹாபாக்கள், நபிமார்கள், நபிமார்களுடைய பிள்ளைகள், கூட்டத்தார்கள் தன்னை ஒரு முஸ்லீமாக அறிமுகப்படுத்துவதிலே கண்ணியத்தை அடைந்தார். இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் குஃப்ரின் பக்கம் செல்வதை எவ்வளவு எடுத்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஹதீஸ்கள் சொல்லுகின்றன, தன்னை நெருப்பில் எரியப்படுவதை எப்படி வெறுப்பார்களோ அதனை போன்று, அதனை விட அதிகமாக இஸ்லாத்தை விட்டு செல்வதை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுபஹானல்லாஹ், ஒரு பாக்கியமாக கருதினார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நான் சொல்லக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாமல் யாராவது ஒரு மனிதன் யகூதிகளாக ஒரு நஸ்ரானியாக மரணிப்பான் என்று சொன்னால், நான் கொண்டு வந்த தீனை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு யகூதி கொள்கையுடையவனாக அல்லது நஸ்ரானிகளுடைய கொள்கையுடையவனாக ஒருவன் மரணிப்பார் என்று சொன்னால், இல்லா மின் அஸ்ஹாபின் நார், நிச்சயமாக சத்தியமாக அவர் நரகவாசியாகத்தான் இருப்பார் என்பதாக சொன்னார். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முஸ்லிமாக வாழ வேண்டும். அதைவிட மிக சிறப்புதான் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே வாழ்ந்து நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இது நபிமார்களுடைய வசியத்தை குர்ஆன் பயான் செய்கின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காலம் என்று சொன்னால், இஸ்லாம் அல்லாத எத்தனையோ விடயங்களை இதுதான் இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீன்ல பயங்கரம், தீனுல் இஸ்லாம்ல பயங்கரம், இஸ்லாம் அல்லாததை இதுதான் இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய தீனுக்கு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த காலகட்டம் வந்தாலும் அதுக்குண்டான தீர்வை குர்ஆன் ஹதீஸ் சொல்லித்தான் இருக்கின்றது. ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் என்று சொல்லப்பட்ட அந்த தங்கையான நபிமார்கள் தொடரில் வந்த ஒரு நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், குடும்பமே நபி, யாகூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று குடும்பம் நபிமார்களுடைய தோன்றலில் வந்தவர். ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இது ஹதர யாகூப் அல் மௌத், ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சக்கராத்துடைய அந்த நிலைப்பாடு வருவதற்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டார், அழைத்து சில வசியத்துகளை செய்தார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய குடும்பத்தார்களை வைத்து வீட்டிலே வசிய செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், தீனுல் இஸ்லாத்தை கண்ணியமாக விளங்காததினால், தீன் அல்லாத இஸ்லாத்தை விளங்கிக் கொண்டு இதுதான் மார்க்கம் என்று பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார். தீன் தெரியாததனால், இஸ்லாத்தின் கண்ணியத்தை அடையாததனால் எதனையின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை ஒன்று கூட்டி கேட்கிறார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, சுப்ஹானல்லாஹ். ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்கிறார்கள், நான் மௌத்தாகிட்டேன் சொன்னேன், எனக்கு பின்னால நீங்க யார வணங்குவீங்க, என்ன மௌத்துக்கு பின்னால யார வணங்குவீங்க என்று கேட்டார். சுபஹானல்லாஹ், எப்படி ஒரு கேள்வி! ஒரு நபி தன்னுடைய பிள்ளை இடத்துல கேட்கக்கூடிய விஷயம். إِلَٰهَكَ وَإِلَٰهَ آبَائِكَ إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ إِلَٰهًا وَاحِدًا وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ. வாப்பா, எப்படி நாங்க இப்ப முஸ்லிம்களாக இருக்கிறோம், ஒரே அல்லாஹ் ஏற்றவர்களாக இருக்கிறோம், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காம இருக்கிறோம். எங்களோட மூதாதையர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் எந்த ரப்பை ஏற்றிருக்கிறார்களோ, எந்த ஒரு இணையும் இல்லாமல் உங்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் இதே ரப்பை தான் நான் வணங்குவோம் என்பதாக தன் அவர்களுடைய பிள்ளைகள் வாக்களித்தார். வேளாண் பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வசியம், இன்று ஒவ்வொரு வீட்டிலையும் தன்னுடைய பிள்ளைகளை, குடும்பத்தார்களை அழைத்து இந்த வசிய தீனுல் இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழுவதற்குண்டான வசியத்தை செய்ய வேண்டிய ஒரு பயங்கரமான கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் தான் தீர்வு இருக்கின்றது, ஹதீஸில் தான் தீர்வு இருக்கின்றது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தின் முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை பார்த்த யகூதிகள் நசரானிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை உலகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் சுக்குநூறாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டினார்கள். ஆனால் நபி அவர்களுடைய காலத்திலேயும் சஹாபாக்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயும் இஸ்லாத்துடன் முஸ்லிம்களுடன் நேரடியாக மோதுவதற்கு அன்றும் தயங்கினார்கள், இன்றும் தயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். முஸ்லிம்களோடு நேரடியாக மோதுவதற்கு யஹூதிகள் நசரானிகள் நேரடியாக அவர்களுடன் முஸ்லிம்களுடன் ஈமான்தாரிகளுடன் நமக்கு மோத முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் யுத்தம் செய்தாலும் கோட்டைகளில் இருந்து கொண்டு சிவத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பெண்களை போன்றுதான் யுத்தம் செய்வார்கள் இந்த யகூதிகள். வேளாண் கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, நேரடியாக இஸ்லாத்தை தாக்க முடியாது. என்ன செய்தார்கள் தெரியுமா? சிந்தனை ரீதியாக முஸ்லிம்களை ஒலிக்கத்தின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய சிந்தனையிலே கையெழுத்தார்கள், இறை சிந்தனையிலே கையெழுத்தார்கள். முதலாவது ஆரம்பம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஆரம்பித்தது. இஸ்லாத்தை முஸ்லிம்களை சிந்தனை ரீதியாக அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு மத்தியில் பிரச்சினை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யமனை சேர்ந்த யமன் நாட்டை சேர்ந்த சன்ஆ என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய அந்த யகூதியை தயார் செய்து அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா மதீனாவுக்கு வந்து ஒரு யகூதி இவன் மதீனாவுக்கு வந்து தன்னுடைய மோசமான இந்த கருத்தை மனிதருக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் என்ற நோக்குடனும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இவன் இஸ்லாத்திலே அகீதாவுக்கு முரணான எத்தனையோ கருத்துக்களை மனிதர்களுக்கு மத்தியில் பரப்பிக் கொண்டிருந்தான். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக பேச ஆரம்பித்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த விடயம் கேள்விப்பட்டதும் மதீனாவில் இருந்து இந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவை அடித்தொழித்தார். அவன் பஸ்ராவுக்கு போனான். தன்னை ஒரு முஸ்லீமாக அறிமுகப்படுத்தினால் எதற்காக வேண்டி தெரியுமா? இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் சிந்தனை ரீதியாக அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பஸ்ராவிலே தன்னை ஒரு முஸ்லீமாக அறிமுகப்படுத்தி தன்னுடைய மோசமான அந்த அகீதா சம்பந்தப்பட்ட விடயங்களை பரப்பிக் கொண்டே இருந்தார். வேளாண் கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஷாம், அதற்கு பின்னால் மிஸ்ர், அதற்கு பின்னால் கூஃபா என்று பல நாடுகளிலே இவனுடைய மோசமான அந்த அகீதாவை பரப்பிக் கொண்டிருந்தான். குஃப்ரை இஸ்லாமாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தான். முதலாவது அவன் பரப்பின கருத்துதான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உலகத்திற்கு வருவார்களோ அதனை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரும்ப உலகத்திற்கு வருவார்கள் என்ற கருத்தை பரப்ப ஆரம்பித்தார். வேளாண் கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் போறதை போல இவனுடைய இந்த கருத்துக்கும் சிலர்கள் மாற்றிப்பட்டார். நபி அவர்களுடன் நேசம் அதிகமாகிய ஒரு கூட்டம், திரும்ப நபி அவர்கள் வருவதற்கு தகுதியானவர்கள் தான் என்ற அவர்கள் ஒரு கூட்டம் அவர்களுடன் இந்த அகீதாவின் மீது ஏற்றுக்கொண்டார். இதற்கு பின்னால் அவன் என்ன செய்தான்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அமீருல் முஃமினீனாக முதலாவது கலீஃபாவாக இருப்பதற்கு தகுதியானவர்கள் என்ற கருத்தை பரப்பினான். அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்பதாக, இறுதி தூதர் என்பதாக வாதிட ஆரம்பித்தான். அதற்கு பின்னால் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, இறுதி கட்டம் علي رضي الله عنه هو جزء من اله نعوذ بالله هو الاله علي رضي الله عنه அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ஒரு பகுதி என்பதாக வாதிட்டான். நஊது பில்லா, இல்லை அவர்கள் இறைவன் என்பதாக கருத்தையும் முன்வைத்தான். இப்படியாக யகூதிகள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய அகீதாவை சின்ன பின்னமாக ஆக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். இன்று முழு உலகத்திலேயும் இதே கருத்தில் வந்த ஒரு கூட்டம் தான் பயங்கரமாக மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தான் இன்று நம்முடைய சமூகத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஷியாக்கள் என்ற பெயரிலே அழைக்கப்படக்கூடிய இந்த கூட்டம், இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய இந்த யஹூதியினுடைய சிந்தனையிலே வந்த ஒரு கூட்டம் தான் இந்த ஷியாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார். வேளாண் கண்ணியத்துக்குரிய அடிப்படை ஆரம்பம் யஹூதியில் இருந்து கருத்துக்களை முன்வைத்து, இன்று இவர்கள் முழு உலகத்திலேயும் இவர்களுடைய உண்மை நிலைப்பாட்டை மறைத்துக் கொண்டு நாமும் முஸ்லிம்கள் தான், நாங்களும் இஸ்லாமிய ஆடையைத்தான் அணிந்திருக்கிறோம் என்பதாக அவர்களுடைய தாவா பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளணும் மேலான பெரியோர்களை சொல்லுங்கள். அவர்களுடைய ஹக்கீகத்துக்கு மாற்றமான, யதார்த்தத்துக்கு மாற்றமான எத்தனையோ கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் முஸ்லிம் தான், நாமும் இஸ்லாமிய ஆடைத்தான் அணிந்திருக்கிறோம், நாங்களும் அல்லாஹ்வை தான் ஏற்றிருக்கிறோம் என்று வெளிரங்கத்தில் சொல்லுகின்றார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர்களிடத்திலே ஒரு இபாதத் இருக்கின்றது, அதற்கு தக்கியா என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். தக்கியா என்று சொன்னா அரபியே அல் கித்புல் மஹல் அன் நிஃபாக்குல் பையின், தெளிவாக பொய் சொல்வது, தெளிவாக முனாஃபிக்தனமாக நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்வது அந்த ஷியாக்களிடத்திலே தக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத். அவர்கள் இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்றனர், யதார்த்தத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்றனர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய அடிப்படை கிதாபுகளிலே உசூலுல் காஃப் என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது, அதிலே முஹம்மது இப்னு யாகூப் என்றவர் எழுதியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், லா ஈமான லிமன் லா தக்கியத லஹு, யாரு பொய் சொல்லவில்லையோ, யாரு முனாபிக்தனமாக நடந்து கொள்ளவில்லையோ, இவர் ஈமான்தார் இல்லை என்பதாக ஷியாக்கள் தன்னுடைய கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார். எப்படி சொல்வார்கள் அவர்களுடைய யதார்த்தத்தை, ஹகீகத்தை எப்படி தெளிவுபடுத்துவார்கள்? ஆக பெரிய ஒரு இபாதத், இபாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். வேளாண் கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய, தீனுல் இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய எங்களிடத்தில் ஒரு கேள்வி வரலாம். நாம் ஏன் இஸ்லாத்துக்கு எத்தனை எதிரிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களை பற்றி பேசாமல் தன்னை முஸ்லீமாகத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்? அப்படியாப்பட்ட இந்த ஷியாக்களை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் இருக்கின்றது என்று ஒரு கேள்வி எழும்பலாம். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்கள், நான் ஒரு உதாரணத்தை விளங்கப்படுத்திக்கிறேன். கிதாபுகளில் வந்த ஒரு உதாரணம், மேலான கண்ணியத்துக்குரிய எந்த அளவுக்கு பயங்கரம் என்று சொன்னா, மார்க்கம் ஷரியத் சொல்லுது மது ஹராம், பன்றி இறைச்சி ஹராம், பன்றி ஹராம், நஜீஸ் என்று சொல்லி மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. மதுவுடன் சம்பந்தப்பட்ட அதை விற்பதாக இருந்தாலும், வாங்குவதாக இருந்தாலும், குடிப்பதாக இருந்தாலும், அல்லது இறைச்சி சாப்பிடுவதாக இருந்தாலும், மது பன்றி இதனை ஷரியத் ஹராம் ஆக்கியிருக்கின்றது. அதனுடன் செயல்படக்கூடிய அத்தனை காரியங்களும் ஹராம். ஒருவர் என்ன செய்கிறார், மதுவை விற்கிறார், ஹராமான காரியம் செய்கிறார், மதுவை மது என்ற பெயரிலே வைக்கிறார். இன்னும் ஒருவர் என்ன செய்கிறார், மதுபானத்தை அதற்கு ஒரு போத்தல் வடிவமைத்து தம்தம் என்ற லேபலையும் ஒட்டி தம்தம் விற்கப்படுகின்றது என்ற பெயரிலே வைக்கிறார். வேளாண் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருத்தர் மதுபானத்தை விற்கிறார், இதுவும் ஹராம். இன்னும் ஒருவர் மதுபானத்தை தம்தம் லேபலிட்டு ஹலால் என்பதாக விற்கிறார், ஹலாலா ஹலாலான குடிபான். எத்தனையோ நல்லவர்கள் கூட அதிலே மாற்றிக்கொள்ளலாம், என் லேபலை சாப்பிடுவார்கள். இரண்டு பேரும் குற்றவாளிகள் தான், ஆனால் இரண்டு பேர்களும் செய்யக்கூடிய குற்றம் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் வித்தியாசம் இன்னும் விளங்கப்படுத்துறதாக இருந்தார். ஒருத்தர் பண்டி இறைச்சியை, அந்த மாமிசத்தை பண்டி இறைச்சி என்ற பெயரிலே விற்கிறார், விரும்பினால் வாங்கலாம், விரும்பால் விட்டால் விட்டுவிடலாம், யாரும் ஏமாற மாட்டார், செல்லையும் மாட்டார். ஏன் ஹராம், இவர் செய்வது தவறு, ஹராம் தான் செய்கிறார், தவறு, ஆக பெரிய ஒரு குற்றம். ஆனால் இன்னும் ஒருவர் என்ன செய்கிறார், பண்டி இறைச்சியை அல்லது நாயனுடைய இறைச்சியை ஆற்று இறைச்சி என்ற பெயரிலே விற்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, ஏமாற்றம் நடக்கின்றது, ஹலாலாக சாப்பிடுபவர்கள் அதாவது ஏமாற்றப்பட்டு அந்த ஹராத்தை உண்ணக்கூடிய நிலைமைக்கு ஏற்படுகின்றது. காரணம், ஆட்டிறைச்சி என்ற பெயரிலே விற்கிறார். பன்றிறைச்சியை பன்றிறைச்சி என்று பெயரிலே விற்பதும் தவறுதான், ஆனால் பன்றிறைச்சி ஹராம்
அதை ஹலாலான ஆசிரச்சி என்ற பெயரிலே விற்பது ஆக பெரிய தவறு. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் அந்த தவறுடைய வித்தியாசம் இருக்கின்றது. இஸ்லாத்தில் குஃப்ரை மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பகிரங்கமான குஃப்ர், அதாவது மதுபானத்தை மதுபானம் என்ற பெயரிலே விற்கிறார், பண்டிரச்சியை பண்டிரச்சி என்ற பெயரிலே விற்கின்றார், இது பகிரங்கமான குஃப்ர். இன்னொன்று செயலுக்கு முனாஃபிக், நிபாக்தனம், உள்ரங்கத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளிரங்கத்தில் முனாஃபிக்காக நடந்து கொள்ளும், வேற மாதிரி நடந்து கொள்ளும். இன்னொரு கூட்டம் இருக்கின்றார்கள் இஸ்லாத்தில் குஃப்ரிலே, ஜிண்டி. ஜிண்டிக் என்று சொன்னால் குஃப்ரை இஸ்லாமாக அறிமுகப்படுத்துவது, நிராகரிப்பை இஸ்லாமாக அறிமுகப்படுத்துவது. யாரெல்லாம் இன்று பண்டி இறைச்சியை தம் தம் என்ற லேபலிலே கொடுக்கின்றார்களோ இவர்கள் இந்த ஜிண்டிக் என்ற கூட்டத்திலே சேர்ந்தவர்கள். பன்றி இறைச்சி ஆத்திரச்சி என்று விற்கிறார்களோ இவர்கள் இந்த ஜிண்டிக் என்ற கூட்டத்தை சேர்ந்தவர்கள். மேலானவர்களே, நிராகரிப்பை இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்துவதே ஆக பெரிய குற்றம். இதனால் தான் இந்த தலையங்கத்திலே பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு தெரியாவிட்டாலும் பல பேர்கள் இஸ்லாத்தை விட்டு, புனித கண்ணியமான மார்க்கத்தை விட்டு சாரசாரையாக சென்று கொண்டிருக்கின்றனர். முழு உலகத்திலேயும் வேளாண் கண்ணியத்துக்குரிய ஜனவான்களின் சகோதரர்களே, இந்த அளவுக்கு என்று சொன்னா அவர்களுடைய கிதாபுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அடிப்படை அவர்களுடைய கிதாபுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் 17 தலையங்கங்களின் கோட்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு சுபஹானல்லாஹ் சொல்ல முடியாத மேலான பெரியவர்களை சொன்ன அவர்களுடைய அடிப்படை கிதாபுகள் சொல்லுகின்றது. அடிப்படை அல்லாஹ்வுக்கு சொந்தமான எத்தனையோ தன்மைகள் சிபாத்துகளை அவர்கள் இமாம்மார்களுக்கு சாபித் பண்றார்கள். இன்று சின்ன பிள்ளை கிட்ட கேட்டாலும் சொல்லும், வானம் யாருக்கு சொந்தம், பூமி யாருக்கு சொந்தம், வானத்தினுடைய ஆட்சி யாருக்கு, பூமியினுடைய ஆட்சி யாருக்கு என்று கேட்டால் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொல்வார்கள். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மக்கா முஸ்லிம்களிடத்தில் கேளுங்கள், வானம் யாருக்கு சொந்தம், பூமி யாருக்கு சொந்தம், இரவு பாலை ஏற்படுத்துபவன் யார் என்று கேட்டால் அந்த மக்கா முஸ்லிகீன்கள் கூட சொல்லியிருப்பார்கள், அல்லாஹ் தான் செய்கிறார், அல்லாஹ் தான் சொந்தக்கார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இவர்களுடைய கிதாபிலே எழுதப்பட்டிருக்கின்றது அந்த உசூலுல் காஃபி என்ற அடிப்படை அவர்களுடைய கிதாபிலே முஹம்மது இப்னு யஃபூத் சொல்லுகிறார், இந்த பூமி, இந்த துனியா, இந்த ஆஹிரா, இது வந்து இமாம்மார்களுக்கு சொந்தமானது. அவர்கள் விரும்பும் விதத்திலே அதிலே செயல்படுத்துகிறார்கள். பூமியும் ஆகிரத்தும், துன்யாவும் ஆகிரத்தும் யாருக்கு சொந்தம், இமாம்மார்களுக்கு சொந்தம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான பூமியை லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல்லார், அல்லாஹ்வுக்கு தான் வானமும் சொந்தம், பூமியும் சொந்தம், அதனுடைய ஆட்சியும் இருக்கின்றது. இந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமான எத்தனையோ பண்புகளை தன்னுடைய இமாம்மார்களுக்கு சாபித் பண்ணுகின்றார்கள், நிறைநாட்டுகின்றார்கள். இதனை என்ன பெயரில் சொல்வது என்றது நமக்கு என்றால் தெரியாது. இன்னும் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய கிதாபுகள்ல, ரிஜால கஷி என்று சொல்லக்கூடிய அந்த பாரசி கிதாபில், அலி ரலி அல்லான் அவர்கள் மீது இட்டுக்கட்டு. அலி ரலி அல்லான் அவர்கள் சொன்னார்களாம், அனல் அவ்வல் அனல் ஆஹிர் வானல் வாஹிர் வானல் பாத்தின் வானல் வான வாரிசுல் அர். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ்வுக்கு சொந்தமான நான் தான் ஆரம்பமானவன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நான் தான் ஆரம்பமானவன், நான் தான் இறுதியானவன், நான் தான் வெளிப்படையானவன், நான் தான் உள்ரங்கமானவன், நான் தான் பூமிக்கு சொந்தக்காரன், வானத்துக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹுடைய சிபத்தை, அல்லாஹுடைய பண்பை அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம், நான் தான் ஆரம்பமானவன், நான் தான் இறுதியானவன், நான் தான் பூமிக்கு சொந்தக்காரன் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக இட்டு கட்டப்பட்ட அந்த சம்பவங்கள் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. வான பூமி யாருக்கு சொந்தம், இமாம்மார்களுக்கு சொந்தம். நஅவுது பில்லாஹ். வேளாண் கண்ணியத்துக்குரிய கனவான்களை சகோதரர்கள், இது மட்டுமல்ல, எத்தனையோ அல்லாஹுடைய சிபத்துகள், அல்லாஹுடைய இல்ம், அல்லாஹுடைய இல்ம் என்ற சிபத்திலையும் இமாம்மார்களை கூட்டாக்கி இருக்கின்றார்கள். நஅவுது பில்லாஹ். இன்னொரு அவர்களுடைய அக்கீதா தான் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குர்ஆன். இந்த குர்ஆன் இது உண்மையான குர்ஆன் அல்ல
முஹர்ரஃபுன் மாற்றப்பட்டிருக்கின்றது, இதிலே கூடுதல் குறைவுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையான குர்ஆன் 17,000 ஆயத்துகளை கொண்டது, மூனில் ஒரு பகுதிதான் நாம் இந்த நமக்கு மத்தியில் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேரடியாக சொல்வதாக மேலானவர்களே, இதற்கு என்ன பெயர் சொல்வது? வானத்தையும் பூமியையும் இமாம்மார்களுக்கு சாபித் பண்ணக்கூடிய இந்த கூட்டத்துக்கு நாம் என்ன பெயரை சொல்லி அழைப்பது? எந்த கூட்டத்திலே கொண்டு போய் சேர்ப்பது? குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத இந்த கூட்டத்தை நாங்களும் முஸ்லிம்கள் தான், நாங்களும் இஸ்லாத்தை தான் ஏற்றிருக்கின்றோம், நாங்களும் இஸ்லாமிய ஆடையை தான் அணிகிறோம் என்ற இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவா சொல்லுகின்றார்கள்? அவர்களுடைய அடிப்படை கிதாபுகள் இப்படி சொல்லுகின்றது. நவுதுபில்லா, நவுதுபில்லா. சில விடயங்களை இந்த மேடையில இருந்து சொல்வது வெட்கம். இந்த மேடையினுடைய மிம்பரனுடைய கண்ணியம் இல்லாமல் போய்விடும். நவுதுபில்லா. யாரெல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பைஅத் செய்தார்களோ இவன் இந்த சஹாபாக்களை காஃபிர்கள் என்றார்கள். நவுதுபில்லா, நவுதுபில்லா. சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இதெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள், ஆனால் இதுதான் அவர்களுடைய யதார்த்தம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால் ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களுடைய விடயத்திலே நவுதுபில்லா, அவர் முஹம்மது இப்னு பாக்கிர் என்று சொல்லக்கூடியவர், இலலு ஷராய் என்று அவங்களுடைய கிதாபில் சொல்றாரு. ஹஜரத் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்பொழுது வெளிப்படுவார்களோ நவுதுபில்லா, ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களை கபரில் இருந்து எழுப்பாட்டி அவர்களுக்கு ஹத் அடிப்பார்களாம். இப்படியான கருத்துக்களை கொண்டு ஒரு மோசமான கூட்டம். இதை இஸ்லாம் என்று சொல்ல முடியுமா? மேலானவர்களே, இவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்ல முடியுமா? இதுதான இஸ்லாமிய ஆடை அணிந்ததனால் முஸ்லீம்களாக ஆகிவிட முடியுமா? இஸ்லாமிய கோட்பாடு என்ன சொல்லுகின்றது? அஸ்ஸஹாபா குல்லுஹும் அதுல், எல்லா சஹாபாக்களும் அவர்கள் நேர்மையானவர்கள், நீதமானவர்கள், யாருக்கும் சஹாபாக்களை குறை சொல்ல முடியாது. குறை சொன்னால் அவனிடத்திலே குறை இருக்கின்றது, அவனை தான் நாங்கள் குறை சொன்னோம். ஒரு ஆணை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லுகின்றார்கள், ஃபிரௌன் வஹாமானாம், அதாவது இவர்கள் தான் இந்த உம்மத்துடைய ஃபிரௌனும் ஹாமான் என்று சொல்லி இட்டுக்கட்டி இருக்கின்றார்கள். மேலான இறுதியாக ஒரு விடயத்தை யாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய நாட்டிலும் தான், பல இடங்களிலும் தான், நாம் அவர்களுடைய பார்வையிலே எப்படியா பட்டவர். நம்மை பார்த்தால் சலாமும் சொல்ல மாட்டார்கள், நம்முடன் பேசையும் மாட்டார்கள் என்று அதிகமானவர்கள் கேட்கின்றார். சலாமும் சொல்லுகிறான் இல்லை, நாங்கள் சலாம் சொன்னா பதிலும் சொல்லுகிறான் இல்லை, ஏன் அங்கிறது என்று கேட்கிறார். அவர்களுடைய தலைவர் ஹுமைனி என்று சொல்லக்கூடியவர், ரூஹுல்லா அல் ஹுமைனி, அவருடைய கிதாபில் எழுதியிருக்கிறார், நவாசிபுகள் என்று அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த நம்மளை, அதே போன்று இரான்ல முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஷியாக்களுடைய அந்த கொள்கை அல்லாதவர்களை சுன்னிக்கள் என்ற பெயரில் அழைப்பார்கள், அல்லது நவாசிபுகள் என்று சொல்லுவார்கள். நவாசிபுகள், அந்த ஹுமைனி எழுதியிருக்கிறார், நவாசிபுகள் அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ உடைய கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் நம்முடைய பார்வையிலே நஜீஸ், நஜசானி மின் ஐரி தவக்கு என்ற கருத்து வேற்றுமை இல்லை, நாம் அவர்களுடைய பார்வையிலே நதி. இதுதான் யதார்த்தம். இன்று அவர்களுடைய பள்ளிகளில் நாம் தொழுதுவிட்டு வரக்கூடிய நேரத்தில், நாம் வரக்கூடிய அந்த நேரத்திலேயே நாம் தொழுத அந்த இடத்தை கழுவார்கள். காரணம், நாம் நதிசாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ உடைய கோட்பாடில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் இணை வைக்காமல் குர்ஆனை ஏற்றுக்கொண்டு சஹாபாக்களை கண்ணியப்படுத்திக் கொண்டு இஸ்லாத்தையும் முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் அவர்களுடைய பார்வையிலே நஜீஸ். நம்முடைய ஜனாஸாவில் கலந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு அனுமதி கிடையாது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எங்கு நடக்கின்றது என்றால் இந்த ஸ்ரீலங்காலதான் நடக்கும், உலகத்திலையும் நடக்கும். தீனுல் இஸ்லாத்தினுடைய மகத்துவம், இஸ்லாம் தான் எனக்கு கண்ணியமான மார்க்கம், நான் ஒரு முஸ்லிமாக வாழுவேன், நபிமார்கள் சொன்னதை போன்று நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய குடும்பங்களும் உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். யாகூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு எப்படி அந்த வசியத்தை செய்தார்களோ, நாமும் நம்முடைய சிறு பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அழைத்து நம்முடைய ரப்பு யார், இஸ்லாம் என்றா என்ன, இறுதி தூதர் யார், சஹாபாக்கள் யார் என்று நமக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு 10 நிமிடமாவது இதனை பற்றி நம்முடைய வீடுகளில் முதாக்கராக்கள் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், இந்த கொள்கையினுடைய அடிப்படை அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய அந்த யகூதியில் இருந்து தான் ஆரம்பிக்கின்றது. ஏதான பெரியவர்களே, சகோதரர்களே, 72 கூட்டம் நபி அவர்கள் சொன்னார்கள், 73 கூட்டமாக பிரியும், ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போவார்கள், மொத்த 72 கூட்டமும் நரகத்துக்கு போவார்கள். மேலானவர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான கவலை என்ன என்று சொன்னார், இந்த 73 கூட்டமும் சொர்க்கத்துக்கு போகும், இந்த 73 கூட்டமும் சொர்க்கத்துக்கு போவதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான கவலை. 72 போவாங்க, நாங்க மட்டும் போகலாம் என்றது கருத்தல்ல, அந்த 72 கூட்டத்தையும் நாம் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை. அதே போன்று ஒரு முஸ்லிம்களை பாதுகாப்பதும் நம்முடைய இஸ்லாமியர்களை பாதுகாப்பது அதை விட மேலதிக பொறுப்பாக இருக்குது. முஸ்லிம்களை பாதுகாப்பது, வெள்ளம் வந்ததன் பின்னால் அணை கட்டி என்ன பிரயோஜனம், அது வருவதற்கு முன்னால்தானே பேசணும். இஸ்லாத்தை விட்டு போனதன் பின்னால் முயற்சி செஞ்ச என்ன பலன், முஸ்லிம்களை பாதுகாத்தால் போக மாட்டார்கள் அல்லவா, இதுதான் கொள்கை என்று விளங்கிட்டார்கள் என்று சொன்னால் நெருங்கையும் மாட்டார்கள் அல்லவா. ஆக மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களை சகோதரர், நாம் இன்று நமக்கு தெரிந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வீட்டார்களை வைத்து ஒரு சிறிய நேரம் ஒதுக்கி இந்த விஷயங்களை முதாக்கராக்கும் வீட்டார்களுக்கு சொல்லுவோம், பெண்களுக்கு எட்டி வைப்போம். நாம் இன்று விளங்கியிருக்கிறோம், அவர்களும் இஸ்லாமிய ஆடைத்தானே அடைகிறார்கள், அவர்களும் தன்னை முஸ்லிம்களாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார்கள் என்பது அல்ல, அவர்களுடைய யதார்த்தத்தை நான் தெளிவுபடுத்திவிட்டேன். ஒரு தலையங்கம் மட்டும்தான் சொன்னேன், 16 தலையங்கம் பாக்கியாக இருக்குது, மீதமாக இருக்குது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர், எனவே நாங்கள் எங்களுடைய தீனிலே உறுதியாக இருக்க வேண்டும். நான் ஒரு முஸ்லீம் என்பதை நினைத்து நான் சந்தோஷப்பட வேண்டும், நான் என்னுடைய உண்மையான இஸ்லாத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹும் மனவாலுஹும் ஹக்கை விளங்கி அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானுஹு வதஆலா நம் அனைவரையும் மாற்றி வருவாரா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா, யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா, யா அல்லாஹ் உற்றால் உறவினர்கள் நண்பர்கள் தோழர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா, யா அல்லாஹ் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா, யா அல்லாஹ் ஹக்கை ஹக்காக விளங்கக்கூடிய தௌஃபீக்கை செய்வாயா, யா அல்லாஹ் ஹக்கை ஹக்காக விளங்கப்படுத்திரு யா அல்லாஹ், முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்துரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், இன்று எங்களுடைய உள்ளத்தில் இதனுடைய கண்ணியம் கிடையாது யா அல்லாஹ், மகத்துவம் கிடையாது யா அல்லாஹ், இதனுடைய யதார்த்தத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், இஸ்லாத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், தீனுல் இஸ்லாத்தை கொண்டு முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ், ஈமான் உறுதிப்படுத்திரியா அல்லாஹ், ஈமானுடைய உழைப்புகளை அதிகமாக ஆக்கிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடிய யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உன்னுடைய ரஹ்மத் என்ற கடல்ல எங்களை மூழ்க செய்வாயாக, உன்னுடைய மக்திரத்தை அடைந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ், வரக்கூடிய சமுதாயத்தை தீனிலே உறுதி வாய்ந்த சமுதாயமாக மாற்றி அருள்வாயாக யா அல்லாஹ், முழு உலகத்திலேயும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ், முஸ்லிம்கள் அடிக்கப்படுகின்றார்கள் யா அல்லாஹ், முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், இஸ்லாமிய சமய அந்த கேந்திர சிலங்கள் அளிக்கப்படுகின்றதையா அல்லா, இஸ்லாத்தினுடைய சின்னங்கள் அளிக்கப்படுகின்றதையா அல்லா, முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய மஸ்ஜிதுகள் மர்கஸ்கள் மதாரிஸ்கள் அளிக்கப்படுகின்றதையா அல்லா, இஸ்லாமிய சிறார்கள் அளிக்கப்படுகின்றார்கள் யா அல்லா, இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள் யா அல்லா. வெறுமனே இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக தனிந்த அநியாயங்கள் எல்லாம் நடக்கின்றதையா அல்லா. நீ ரோஷமுடையவன் யா அல்லா, நீ முஸ்லிம்களை நேசிக்கக்கூடியவன் யா அல்லா, பரிசுத்தமான தீனை எங்களுக்கு தந்திருக்கிறாயா அல்லா. யா அல்லா, இந்த தீனை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்துவாயாக. கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய இந்த மக்களுக்கு முன்னால் நம்மளை கேவலப்படுத்துகிறாரையா அல்லா. இஸ்லாத்துக்கு அப்பால் பட்ட அத்தனை சிந்தனைகளையும் நீ அழித்து விடுவாயாக யா அல்லா. அனைவரையும் இஸ்லாத்துக்குள்ளால் நுழையக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக. நம்மை அந்த இஸ்லாத்துக்கு நுழையக்கூடிய காரிய கர்த்தாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. உலகத்திலே தீன் பரவுவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் நீ கபூல் செய்வாயாக யா அல்லா. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்து இஸ்லாத்தின் வளர்ச்சியை இன்னும் இன்னும் மேன்மைப்படுத்துவாயாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக. நமக்கு மத்தியிலே ஒத்துமையை தந்திடுவாயாக. எந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு மத்தியில் பிறவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றதையா அல்லா, அந்த காரணங்களை இல்லாமலாக்கி இஸ்லாமிய சகோதரர்கள் என்ற அடிப்படையிலே ஒன்று கூடக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ அத்துணை பெயருடைய கஷ்டங்களை நீக்கி அருள்வாயாக. நீனே உதவி செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.